வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது போக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமச்சார் வார்த்தமக்கு. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுஹோ குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. போதமுரு சூதமுனி புகன்ற காந்த புகழ் கடலில் படிந்து அதன்கள் பொருளதான மேடகுமண் புனல் அருந்தி வையமுய்ய பெய்யதுயர் பிறவியனம் வெம்மை தீர தாதவிழ் பூம்பொழிற் காஞ்சி குவட்டில் ஏறி சரதி அமுதினை நிகர் செந்தமிழதான காதல் மழை பொழிந்த அருட்கொண்டலான கச்சியப்பன் இருபாதம் உச்சி வைப்பான். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அளவற்ற கருணையினாலே கந்தபுராணத்திலே நாம் அடுத்த நிலையை அடைகிறோம். மனிதனுடைய நோக்கம் எது? ஆனந்தத்தை அடைவது. அதை அடைய வேண்டும் என்றால் எது நிலைத்த பொருளான ஆனந்தத்தை தரக்கூடிய பொருளான ஆனந்தமே வடிவாக இருக்கிறதோ அதைத்தான் அடைய வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது, இதற்கு நமக்கு பயன்படக்கூடியதாகவும் நமக்கு உதவி செய்யக்கூடியதாகவும் இருக்கக்கூடியது கந்தபுராணமும் முருகப்பெருமானுடைய திருவருளும் என்பதையும் பார்த்தோம். இதுல மூன்று விஷயங்களையும் நம்ம கண்டோம். ஒன்று, இது எப்படி நமக்கு இந்த ஆனந்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறது, நிலைத்த பொருளாக இருக்கிறதுங்கிறதையும் பார்த்தோம். இரண்டாவது, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நமக்கு தேவையான எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் நமக்கு தேவையான எல்லா விதமான பயன்பாடுகளையும் கொடுத்து இன்றைக்கு வாழ்க்கையை வழிநடத்துவதற்கும் கந்தபுராணம் பயன்படுகிறதுங்கிறதையும் பார்த்தோம். மூன்றாவது, இரண்டு கருத்துக்களை கண்டோம். ஒன்று, இது வரலாறு தான், இது நமக்கு பயன்படுகிறது வரலாறாக என்பதையும் பார்த்தோம். இல்லை, இது உருவகம் என்று யாராவது நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அப்படி உருவகமாக இருந்தாலும் கூட இதனுடைய கருத்துக்கள் இன்றைக்கும் நமக்கு பயன்படுகின்றன என்பதையும் பார்த்தோம். இப்போ அடுத்தது வாழ்வு என்று வரும் பொழுது இந்த வாழ்வு உயர்வை நோக்கியதாக இருக்கிறது. அடுத்து அடுத்து முன்னேறக்கூடிய நிலைமையிலே மேலே மேலே நம்மை அழைத்துச் செல்வதாக, உயர் நெருக்கி உயர் கதிக்கு இட்டுச் செல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது கந்தபுராணம் என்பதையும் பார்த்தோம். நம்முடைய மனத்திலே இருக்கக்கூடிய துயரங்களை எல்லாம் நீக்கக்கூடியதாக இருக்கிறது முருகப்பெருமானுடைய திருவருள். இப்போ இந்த புராணங்கள் எப்படி வந்தது, கந்தபுராணத்தினுடைய தன்மை என்ன அப்படிங்கறத பார்த்தால், இறைவன் அனாதி காலமே தன்னோடு இருக்கக்கூடிய பசுக்கள் என்னும்படியாக ஜீவாத்மாக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய துன்பத்தை நீக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தனு கரண போக புவனங்களை படைத்தான். தனுங்கிறது உடல், கரணம் அதிலே இருக்கக்கூடிய கருவி கரணங்கள் என்று சொல்லும்படியாக மனம் முதலான வாக்குகள் முதலான விஷயங்கள், போகம் என்று சொல்லும்படியாக இதிலே அனுபவிப்பதற்கும் அந்த அனுபவ ஸ்தானமாக இருக்கக்கூடிய புவனம் என்று சொல்லக்கூடிய உலகங்களையும் படைத்து, இந்த பூமி தான் உலகம்னு நினைத்துக் கொள்ள வேண்டாம், 7-14 உலகங்கள் மேல் கீழ் என்று சொல்லும்படியாக இந்த மனிதர் மட்டுமல்லாது தேவர்கள் மற்ற அனைத்து விதமான தன்மையிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் இறைவன் படைத்துக் கொடுத்திருக்கின்றான் அவரவர்களுக்கான உலகங்களை. இந்த தனுகரண போக உவனங்களை கொடுத்த இறைவன் தன்னை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்காக வழிகாட்டினான். வழிகாட்டும் பொழுது நம்ம என்ன சொல்றோம், ஒரு ஆளுக்கு இப்படித்தான் போகணும்னு ஒரு இடத்துல வழிகாட்டுகிறோம், இந்த வழியை போய் சேரலாம் என்று சொல்லும் பொழுது அவங்க அந்த வழியில போகல. உடனே என்ன பண்றோம், இப்போ சரி இந்த வழியில போகாத காரணத்தினாலே இவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று, சரி இந்த தடவை போகல, நான் அடுத்த தடவை ஒரு மேப்பை போட்டு கொடுத்துடுறேன், நீ இந்த வழியை போய் சேரலாம். ஏதோ ஒரு கோயிலுக்கு போக வேண்டியிருக்கிறது, இங்கிருந்து முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல சொல்றேன், இப்படி இப்படி போங்க, லெப்ட்ல திரும்புங்க, லைட்ல திரும்புங்க, நான் அடுத்து சொல்லுவோம், நம்ம லெப்ட் ரைட்னு சொல்லி சொல்லி அவன் குழம்பி போய் அவன் எங்கேயாவது போய் நிற்பான். சரி இந்த பிரச்சனையை வேண்டாம், ஒரு மேப் போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணா, ஒரு மேப் போட்டு கொடுத்தோம். அந்த மேப் தான் வேற ஒன்றும் கிடையாது, வேதங்கள். ஈஸ்வரனுடைய உஸ்வாச நிஸ்வாசங்கள் என்று சொல்லும்படியாக அவனுடைய மூச்சு காற்றிலே இருந்து மறைகள் என்று சொல்லும்படியாக இந்த வேதங்கள் வந்தன, இறைவன் நமக்காக கொடுத்தான். அந்த வேதங்கள் ஒன்னு ரெண்டு கிடையாது, அனந்தோவை வேதாக, வேதங்கள் அனந்தமாக இருக்கின்றன, ஏராளமாக எண்ணிலே அடங்காத வேதங்கள் இருக்கின்றன. இந்த வேதங்கள் ஏராளமாக இருக்கிற பொழுது இந்த வேதங்களிலே இருக்கக்கூடிய பொருளை பரம்பொருளை அறிந்து, எது பரம்பொருள், அந்த வேதங்களிலே சொல்லப்பட்டது எது அப்படின்னு தெரிஞ்சு அந்த வேதம் காட்டக்கூடிய வழியிலே சென்று அந்த இறைவனை அடைய வேண்டும் அப்படிங்கறத அவனுடைய நோக்கம். மேப் போட்டு கொடுத்து இந்த மேப்போடைய அப்படி இப்படி திரும்பி போனா கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக. ஆனா என்ன ஆச்சு, இது மாதிரி கொடுக்கும் பொழுது, இந்த வேதங்களை கொடுத்த பொழுது இந்த வேதங்களிலே மயக்கம் மாறுபாடு ஏற்பட்டது. இந்த வேதங்களை சொல்லும் பொழுது சொல்லுவார்கள் த்ரயி வேதாஹா என்று சொல்லுவார்கள். அதாவது மூன்று வேதங்கள்னு சில பேர் இதுக்கு பொருள் காணுவார்கள், கிடையாது. வேதங்கள் ஏராளமானவை. இந்த ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் வேதங்களுக்கும் மூன்று விதமான கருத்துக்கள் உண்டு. அதனாலதான் த்ரயி வேதாகனு பேர். த்ரயி வேதாகனா என்ன அர்த்தம்னா, இதுதான் சரியான பொருள் அப்படிங்கிறது ஒன்று, அதுக்கு நேர் மாறுபாடான இன்னொரு பொருளும் அதுல இருக்கும், அது ரெண்டாவது. இந்த ரெண்டும் கலந்தாங்கட்டியா இருக்கக்கூடியது மூணாவது விஷயம். இந்த மூன்று பொருளை கொடுக்கக்கூடிய காரணத்தினாலே மயக்கத்தையும் அறுக்கும், மயக்கத்தையும் கொடுக்கும். இந்த இரண்டும் இல்லாதபடியாக நடுவாரந்தரத்தில் இருக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். இந்த மூன்று விதமான பொருளிலே இருக்கிறதுனால த்ரயி வேதாஹ என்று சொல்லப்பட்டது. இந்த வேதங்கள் எல்லாம் வந்து 14 வித்தைகள் என்று சொல்லும்படியாக சதுர்தக வித்தைகளிலே ஒன்றாக நாம 4 வேதங்களையும் சொல்லுகிறோம். இந்த வேதங்கள் எதை சொன்னது அப்படிங்கறதுல ஒரு பெரிய சந்தேகம் வந்தது. ஒவ்வொருத்தரும் இதுதான் சொன்னது, அதைத்தான் சொன்னது என்று ஒருத்தன் சொன்னா இது சிவபெருமான் இல்ல கிடையாது, இது வந்து விநாயகர் இல்ல சூரியன் இல்ல விஷ்ணு என்று ஒவ்வொருத்தரும் ஆரம்பிச்சார்கள். சில பேர் சொன்னார் கிடையாது, இது வந்து என்ன சார்வாகமரம் என்று சொல்லும்படியாக ஒருத்தரும் பௌத்தமும் சமணமும் இங்கே வந்து வேதங்களினுடைய தன்மை இப்படிப்பட்டது அது கிடையாதுன்னு மாறுபாடான தன்மைகளை மாறுபாடான கொள்கைகளை விளக்க ஆரம்பித்தார்கள். பகவான் பார்த்தா என்னடா அது, இவங்களுக்கு கொடுத்த மேப்பை வச்சு இவங்க தப்பான வழிக்கு தான் போறாங்க. இந்த வேதங்கள் எதை சுட்டி காட்ட வேண்டும்,
ஓலமறைகள் அரைகின்ற ஒன்றது மேலை வெளியில் ஒளிரும் பரஞ்சோடர் ஓது சரியை கிரியையும் புணர்ந்தவர் எவராலும் ஓத அறிய கடந்தது.
ஓல மறைகள் அறைகின்ற ஒன்று, இந்த பரம்பொருள் எப்ப ஏற்பட்டது, ஓல மறைகள் அறைகின்ற ஒன்று. வேதங்கள் எல்லாம் ஓலமிடுகின்றன, இதுதான் பரம்பொருள், இதுதான் பரம்பொருள் என்று சொல்ல முடியாது. பரம்பொருளை சுட்டிக்காட்ட முயற்சிக்கின்றன. ஓல மறைகள் அறைகின்ற ஒன்று. இதை சொல்லும் பொழுது அருமையர் வேதமந்திர சுரூபா நமோ நம என்றும் சொல்லுவார். வேதங்களினுடைய மந்திரமே வேதமே வடிவானவனாக முருகப்பெருமான் இருக்கிறான். ஆனால் இதிலே மயக்கம் மாறுபாடு ஏற்பட்டது. இந்த மாறுபாடு ஏற்பட்ட பொழுது வேதங்கள் ஆன ஏராளமாக இருந்த காரணத்தினாலே தமிழ் அதுக்கு சொல்லுவோம் மறை என்று சொல்லுவோம். ஏன்னா பொருளை மறைத்து வைத்து இருக்கின்றது, உள்ள எல்லாருக்கும் காமிக்க முடியாது. இப்ப நம்ம ஒரு ரத்னம் இருக்கிறது, அந்த ரத்னத்தை என்ன நடு ஹாலையா போட்டு வச்சிருப்போம், அந்த ரத்னத்தை ஒரு வெல்வெட்டு துணியில சுத்தி அது ஒரு நல்ல பெட்டியில போட்டு அதை இன்னொரு பெரிய பெட்டியில போட்டு அதை பூட்டி நமக்கு அதனுடைய இருக்கக்கூடிய சாவியை எடுத்துக்கொண்டு இதை ஒரு பீரோல வச்சு அதை ஒரு ரூம்ல பத்திரமாக வைத்து அந்த சாவியை நம்ம எடுத்து வச்சிருப்போம். ஏன், அது விலை மதிப்பு மிக்கது, ரத்னம். அதே மாதிரிதான் வேதங்களிலே தன்னுடைய தத்துவங்களை நான் தான் எல்லாவற்றிற்கும் தத்துவாதீதனாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய உண்மையை மறைத்து வைத்தான் மறைகள் என்று அதனால்தான் அதுக்கு பெயர் வச்சது. இந்த மறைகளிலே இப்படி இருந்த காரணத்தினால பகவான் பார்த்தா எல்லாருக்கும் குழப்பம் ஏற்படுகிறதே, மாறுபாடு ஏற்படுகிறதே, என்ன செய்வது என்று தன்னுடைய நந்தியம் பெருமானிடத்திலே சொல்ல, நந்தியம் பெருமான் வியாசருக்கு சொல்ல, அதன் மூலமாக புராணங்கள் என்பவை சொல்லப்பட்டன. புராணங்கள் நடந்த சரித்திரங்களை, வேதங்களுக்கு விளக்கமாக இருந்த சரித்திரங்களை விவரித்து தனித்தனியாக சொன்னார் வியாசமுனிவர். அதை சூதர் வாயிலாக அது சொல்லப்பட்டது. முதல்ல வேதம் வந்தது, வேதத்தை கொடுத்தவரும் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே என்று சொல்லும்படியாக நந்தி மூலமாக எந்த விஷ்ணு அந்த உபதேசத்தை ஆகமங்களையும் வேதங்களையும் பெற்றுக்கொண்டாரோ அவர் மூலமாக வியாசர் அவரே வியாசராக அவதாரம் செய்து இந்த வேதங்களை எல்லாம் கொடுத்தார். அடுத்தது இந்த வேதங்களிலே மாறுபாடு, கருத்து மாறுபாடு இருக்கின்ற காரணத்தினாலே இல்லை இது பிரயோஜன அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவில்லை என்று நினைத்து அதுக்கு புராணங்களாக கருத்துக்களை விளக்குவதற்காக கொண்டு வந்தார். அந்த புராணங்கள் 18, அதுவும் சதுர்தச வித்தையிலே வருகின்றது. ஈசான சர்வ வித்யானாம், அந்த சர்வ வித்யானாம் என்று சொல்லும்படியாக அந்த ஈஸ்வரன் இருக்கிறானே, வேதங்கள் 4, அதனுடைய அங்கங்கள் சிக்ஷை வியாகரணம் என்று சொல்லும்படியாக 6, அதனுடைய உபாங்கங்கள் என்று சொல்லக்கூடியது 4, புராணம் நியாயம், மீமாம்சை, ஸ்மிருதி என்று சொல்லும்படியாக நான்கு. இது சதுர்தச வித்தைகள் என்று சொல்வார்கள். அதுக்கப்புறம் உபவேதம் என்றும் அடுத்தது நான்கானது சொல்லப்படுகிறது. இந்த வேதங்கள் சொல்லும் பொழுது இப்படித்தான் சொல்ல வேண்டும். சத்யம் வதா, தர்மம் சரா, மாத்ருதேவோபவ, பிதேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ, இப்படி பண்ண வேண்டும் என்று ஆஜ்ஞை ஆணையிடுவதை போலவே சொல்லும். அதனால் அதுக்கு பேர் பிரபு சம்ஹிதா என்று சொல்லுவார்கள். ஒரு எஜமானன் எப்படி வேலைக்காரனுக்கு சொல்லுவானோ அது மாதிரி வேதங்கள் இப்படி தான் நீ பண்ண வேண்டும் என்று சொல்லும். என்ன, அது வந்து ரூல் புக், அவ்வளவுதான். இப்படிதான் பண்ண வேண்டும், இதுல போய் நீதான் இப்படி பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம்னு சொல்ல முடியாது. இப்படித்தான் பண்ண வேண்டும், இதுதான் சட்டம், வேதம் என்பது சட்டம், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று வேதங்கள் சொன்னது. ஆனா அந்த வேதங்களிலே இருக்கக்கூடிய கருத்துக்களிலே மாறுபாடு எழும் பொழுது இல்லை, இப்படி பண்ண வேண்டும் என்று கொஞ்சி பேசுறது மாதிரி நிதானமா சொல்ல முடியாத சக்ருத் சம்ஹிதா என்று சொல்ல முடியாத இந்த புராணங்களானவை சொல்லப்பட்டன. புராணங்கள் சிவனிடத்திலே இருந்து நந்தியம்பெருமானுக்கும், நந்தியம்பெருமானிடத்திலிருந்து சனத்குமாரருக்கும், பிறகு வியாசருக்கும், வியாசரிடத்திலிருந்து சூத மகாமுனிக்கும், சூத மகாமுனி நைமிஷாரண்யத்திலே எல்லாருக்கும் இந்த புராணங்களை சொன்னார் என்பதாக இந்த புராண சரித்திரங்கள் வரும். இந்த 18 புராணங்கள் கொடுக்கப்பட்டன. 18 புராணங்களும் தனித்தனியாக பிரித்து இதுக்கு உப புராணங்களாக 12 இல்ல அடுத்த 18 புராணங்களும் சொல்லப்பட்டன, உப புராணங்கள் என்று சொல்ல முடியாகும். இதெல்லாம் வேதங்களிலே இருக்கக்கூடிய தத்துவங்களை விளக்குவதற்காக வந்தவை. அதுல இருக்கக்கூடிய வேதங்களிலே இருக்கக்கூடிய கருத்துக்களை தெளிவாக்குவதற்காக நமக்கு சொல்லப்பட்டன. நடந்த சரித்திரத்தை சொல்லி இந்த கருத்து, இந்த வேதத்தினுடைய கருத்து அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் தான் பரம்பொருள் என்று ஒரு பரம்பொருளை சுட்டிக்காட்டுகின்றது. இதுல ஸ்காந்தம் என்பது 10 சைவ மகா புராணங்கள் என்று சொல்ல முடியாத 10 புராணங்களிலே, அதுவும் அது முக்கியமானதாக சத்வ ரஜோ தமோகுண என்று சொல்லக்கூடிய 3 குணங்களிலே இருக்கக்கூடிய புராணங்களிலே, சத்துவகுணத்தோடு நிரம்பியதாக இருக்கின்ற 10 சைவ புராணங்களிலே உண்டு. இதுல இன்னொரு பலவிதமான கணக்குகள் இதுல சொல்லுவார்கள். ஒரு கணக்குப்படி சொல்லும் பொழுது இந்த புராணங்கள் ஸ்காந்த புராணமானது 13வது புராணமாக சொல்லப்படுகிறது. 13வது புராணம்ங்கிறது 13வது அக்ஷரமான ஓங்காரத்தை குறிக்கக்கூடியது. ஓ என்கின்ற அக்ஷரத்தோடு வரும். இந்த ஓ என்கின்ற அக்ஷரத்தை சொல்லுவது எதுக்கு, நான் ஓங்காரமான பரம்பொருள் எந்த முருகப்பெருமான் இருக்கிறானோ அவன் தான் இந்த கந்த புராணத்திலே சொல்லப்படுகிறான் என்பதற்காக 13வது புராணமாக வைக்கப்பட்டது. இந்த 13வது புராணமாக சொல்லப்படக்கூடிய கந்த புராணத்தில் 2 விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. காண்டங்கள் என்று சொல்லும்படியாக சொல்லப்படக்கூடிய ஒரு தொகுப்பு முறையும், சம்ஹிதைகள் மூலமாக தொகுக்கப்பட்ட முறையும் உண்டு. காண்டங்கள் மூலமாக சொல்லக்கூடியது 80,000 ஸ்லோகங்களோடு இருக்கும், சம்ஹிதையோடு இருக்கக்கூடியது 100,000 கிரந்தங்கள் என்று சொல்லும்படியாக ஸ்லோகங்கள், இப்ப நம்முடைய மொழியில சொல்லணும்னா ஸ்லோகங்களோடு இருக்கக்கூடிய அல்லது சிகிட்களோடு இருக்கக்கூடிய 100,000 ஸ்லோகங்களோடு இருக்கக்கூடியது கந்த புராணம், ஸ்காந்தம் என்று சொல்லக்கூடிய வடமொழி புராணமாக இருக்கின்றது. 13வது ஓங்காரமே வடிவாக முருகப்பெருமானுடைய புராணமாக இருக்கின்றது. இந்த சம்ஹிதையில 6 விதமான 6 சம்ஹிதைகள் அதுல அந்த ஸ்காந்தத்திலே உண்டு. அது எல்லாம் சேர்த்து 100,000 கிரந்தங்கள் என்று சொல்லப்படும். அதுல சங்கர சம்ஹிதை என்று சொல்லும்படியாக சங்கர சம்ஹிதையிலே அதுல 7 காண்டங்கள் இருந்தன. அது முருகப்பெருமானுடைய திரு அவதாரத்தை சொல்லும். இதுல இல்லாத கருத்துக்களே இல்லை என்று ஸ்காந்தத்துல எல்லா விதமான கருத்துக்களும் பொழியப்பட்டிருக்கும். இதுல முக்கியமானது இன்னொன்று என்ன காண வேண்டும் என்று சொன்னால், பலவிதமான ஆச்சரியமான சம்பவங்கள் இன்னைக்கு நமக்கு தெரியவே தெரியாது, இதெல்லாம் இங்க இருக்கிறதா என்று சொல்ல முடியாது. கந்த புராணத்தில் அவ்வளவு எல்லா விதமான தெய்வங்களை பற்றியும் சொல்லி, ஆனால் முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒன்றே, அவர்கள்தான் பரம்பொருள், அதாவது ஒன்று பரம்பொருள். அது இப்படி 3 விதமான கருத்துக்களாக இருக்கிறது, சிவம், சக்தி, கந்தன் என்று சொல்ல முடியாத 3 கருத்துக்களாக இருக்கின்றது என்று சுட்டிக்காட்டுவதற்காக வரும். இந்த சுட்டிக்காட்டக்கூடிய கந்த புராணம் 7 காண்டங்களோடு இருக்கக்கூடிய இந்த கந்த புராணத்திலே முருகப்பெருமானுடைய திரு அவதாரத்தை எதற்காக ஏற்படுத்தப்பட்டது, அவனுடைய நோக்கம் என்ன, எப்படி முருகப்பெருமானுடைய வரலாறு செல்லுகின்றது என்று சொல்ல முடியாத அதை மிகவும் விளக்கமாக நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. இதுல இன்னொரு அருமையான விஷயமும் உண்டு. இந்த கந்த புராணம் சொல்லும் பொழுது எந்த விதமான காழ்ப்பும் இல்லாதபடியாக பிற தெய்வங்களையும் சொல்லும். முருகப்பெருமான் மட்டும்தான், இதுல ஒரு நுட்பமான கருத்து உண்டு, நம்ம பார்த்துக்கொண்டே வரும் பொழுது அதுவும் தெரியும். எல்லா விதமான தெய்வங்களையும் தனித்தனியாக வழிபடும் பொழுது இன்னொரு தெய்வம் ஆகாது, ஏக தெய்வ வழிபாடு என்று சொல்லுவார்கள். ஆனா முருகப்பெருமானுடைய இந்த கௌமாரத்திலே எல்லா தெய்வங்களும் சேர்ந்திருப்பார்கள். பஞ்சாயதன பூஜை என்று சங்கரர் பூஜை பழச்சர், ஆதிசங்கராச்சாரியார் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சண்மதாச்சாரியர் என்று சொல்லும்படியாக சண்மத ஸ்தாபனாச்சாரியர் பண்ணும் பொழுது அஞ்சு தெய்வங்கள் எங்கே குறிக்கப்படும்? சாவ கிராமங்கள், லிங்கம், இது மாதிரி எல்லாம் வானலிங்கம் எல்லாம் கொடுத்து அஞ்சு தெய்வங்களுக்கு மட்டும்தான் இங்க இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா யாராவது பூஜை பண்ணக்கூடியவர்கள் அந்த பஞ்சாயதன பூஜை என்று ஐந்து தெய்வங்கள் வழிபடப்படும். முருகப்பெருமான் இருக்காது, வேல் வச்சு வழிபடக்கூடியது தனி விஷயம். ஏன் கிடையாது என்று சொல்லும் பொழுது அறிவித சமயத்தோர்க்கும் அறுமுக சுவாமி ஆகிய என்று சொல்லும்படியாக எல்லாவற்றிற்கு உள்ளேயும் தத்துவங்களில் கடந்தவனாக எல்லாவற்றிற்கு எல்லாருக்கும் உள்ளேயும் இருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். ஆக அவனுக்குன்னு தனியா பூஜை இல்லை. நீங்க எந்த சுவாமியை தொழுதாலும் அது முருகப்பெருமானையே சென்று சேரும் என்ற காரணத்தினாலே அவனுக்கு தனியா பூஜை வைக்கல. இப்ப முருகப்பெருமானை பற்றி சொல்லும்போது சிவன் அப்பா, சக்தி அம்மா, கணபதி அண்ணா, திருமால் மாமன், சூரியன் கண், இப்படி ஒவ்வொன்றும் அந்த ஐந்து என்ன ஆகிறது இவனுக்கு தொடர்பு படுத்தி வருகிறோம். அல்லது சௌரம் இல்லாம ஐந்திரன் என்று எடுத்துக்கொண்டாலும், இந்திரன் வழிபடக்கூடிய தத்துவம் என்று எடுத்துக்கொண்டாலும் அதுவும் மாமனார். சோ எல்லாமே என்ன வருகிறது, இந்த இடத்துல முருகப்பெருமானை தொடர்பு படுத்தியதாகத்தான் மற்ற மதங்கள் எல்லாம் வரும். இந்த மதங்களிலே இவன் எல்லா மதங்களுமாக எல்லா தெய்வம் வழிபாடாக எல்லா தெய்வங்களுமாக உரைகிறான் இருக்கிறான் முருகப்பெருமான் என்று காட்டுவதற்காக வரும். ஆக பலவிதமான கருத்துக்கள் இங்க காந்தபுராணத்தில் உறுதிப்படுத்தும். ரொம்ப பேருக்கு ஆச்சரியமா இருக்கும், இப்ப எல்லாம் திருப்பதி ஏழுமலையான கொண்டாடாதவங்களே கிடையாது. ஏன்னா பணம் இருக்கிற இடத்துல தானே எல்லாரும் போவாங்க. யாராவது நிம்மதியா இரு, சந்தோஷமா இரு, சன்னியாசி யாருன்னா கேட்பாங்களா? கஷ்டப்பட்டாலும் சரி, காசு இருந்தா சரின்னு சொல்லக்கூடியதுதான் உண்டு. இந்த திருப்பதி ஏழுமலையானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லக்கூடியது கந்தபுராணம். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு எல்லாரும் பெண்கள்லாம் கொண்டாடக்கூடியது வரலட்சுமி விரதம்னு சொல்லுவோம். அந்த விரதத்தை சுட்டி காட்டக்கூடியது, அதை பத்தி இருக்கக்கூடிய வழிமுறைகளை சொல்லக்கூடியது கந்தபுராணம். சுமுகசேக தந்தஸ்ய கபிலோக ஜகர்ணகா லம்போதரஸ்ய விகுட்டோ விக்ரராஜோ விநாயகா தூமகேது கணாத்யக்ஷோ பாலச்சந்திரோ கஜானனஹா வக்கதுண்ட சுருப்பகர்ணோ ஹேரம்ப ஸ்கந்தபூர்வஜகா என்று ஷோடச நாமங்களினால எந்த கணபதியை துதிக்கிறோமோ அந்த ஷோடச நாமாவளி அங்கே உண்டு. சக்திதரன் என்று சொல்லும்படியாக முருகப்பெருமானுக்கு ஒரு சோடச நாமாவளி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. சிவபெருமானுக்கு சகஸ்ர நாமம் சொல்லப்பட்டிருக்கின்றது. உமாமகேஸ்வர விரதம் சொல்லப்பட்டிருக்கின்றது. காசியினுடைய மகத்துவம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவந்திபுரியினுடைய மகத்துவம் சொல்லப்பட்டிருக்கின்றது. நீங்க இது மாதிரி சக்தியினுடைய எத்தனையோ விதமான சக்திக்காக இருக்கக்கூடிய விரதங்கள், சூரியனுக்காக இருக்கக்கூடிய விரதங்கள், வீரபத்ரருக்காக இருக்கக்கூடிய விரதங்கள் என்றன்னா பலவிதமான விரதங்களையும் பலவிதமான வழிபாடுகளையும் பலவிதமான தெய்வங்களையும் சொல்லி, ஆனால் எல்லாவற்றிற்கு உள்ளேயும் எவன் மணிக்கு உள்ளே இருக்கின்றானோ, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் எவன் இருக்கின்றானோ, பூவிலே நாற்றம் போல் பறந்து எங்கும் இருக்கக்கூடிய பிரானாக இருக்கப்பட்டவன் முருகப்பெருமான் என்கின்ற தத்துவத்துக்காக எல்லாவற்றையும் சொல்லி முருகப்பெருமானுடைய சரித்திரத்தை நடுவிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் இந்த கந்தபுராணத்தில். இந்த கந்தபுராணத்திலே இது எத்தனையோ அநாதி காலமாக சொல்லப்படக்கூடியது. நாம பார்த்த மாதிரி புராணம் அப்படின்னு சொன்னாலே புராதனம், பழமையானது. இதுக்கு பஞ்ச லட்சணங்கள் என்று சொல்வார்கள், ஐந்து விதமான லட்சணங்கள் சொல்வார்கள். சூரிய சந்திர வம்சாவளியை பத்தி சொல்லணும், எப்படி இந்த பிரபஞ்சமானது தோன்றியது, எப்படி நிலை பெறுகின்றது, எப்படி அழிய போகிறது, அதே மாதிரி இந்த தேவர்களினுடைய தன்மை என்ன, அவர்கள் எப்படி பிறந்தார்கள், அவர்களுடைய வரலாறுகள் என்ன, மன்மந்தரங்கள் என்ன, இப்படி எல்லாம் ஐந்து விதமான லட்சணங்களை உடையது புராணம் என்று சொல்லப்படும். இந்த புராணங்களை சொல்லும் பொழுது இதற்கு மேலே ஒரு புராணம் கிடையாது, கந்தபுராணத்துக்கு மேலே ஒரு புராணம் கிடையாது என்று, கந்தபுராணத்தில் உள்ளது எந்த புராணத்தையும் இல்லை என்று சொல்லும்படியாக எல்லா விதமான கருத்துக்களையும் உள்ளடக்கியதாக இந்த கந்தபுராணமானது இருக்கும். இந்த கந்தபுராணத்திலே இருக்கக்கூடிய அந்த ஏழு காண்டங்களிலே ஆறு காண்டங்களை எடுத்து கருணையினாலே கச்சியப்ப முனிவர் நமக்கு கந்தபுராணமாக தமிழிலே கொடுத்தார். ஏழாவது காண்டமாக இருக்கக்கூடிய உபதேச காண்டத்தை கோனேரியப்ப முதலியாரும் ஞானவரோதையர் என்று சொல்லக்கூடியவருமாக இரண்டு பேரும் சேர்ந்து அது தனித்தனியாக எழுதியிருக்கின்றார்கள் அந்த ஏழாவது காண்டத்தை. இப்படி ஏழு காண்டங்களோடு இருக்கக்கூடிய கந்தபுராணத்திலே ஆறு காண்டங்கள் மிக முக்கியமாக சொல்லப்பட்டன. எம்பெருமானுடைய கருணையினாலே வேதங்கள், வேதங்களிலே புரிந்து கொள்ள முடியாத தன்மைகள் ஏற்படும் பொழுது அதற்கு புராணங்கள் என்று சொல்லக்கூடிய கைவிளக்கு, புராணங்களிலேயும் இவர்கள் மதிமயங்கி திரியும் பொழுது அதுல இருக்கக்கூடிய எது முக்கியமான கருத்தோ உயிர் கருத்தோ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் இப்படி கச்சியப்பற மாதிரி உச்சிமேல் நாம் கொள்ளும்படியாக அந்த கச்சியப்பரை அனுப்பி கந்த புராணமாக இறைவன் பாட வைத்தான். அப்படியும் நாம் அது அவ்வளவு பெருசா இருக்க ஏராளமாக இருக்கின்றது என்று நினைத்து அதையும் பாடாத பொழுது அவர் 10345 செய்யுட்களை கொடுத்த பொழுது அதற்கு அப்புறமும் இறைவன் பார்த்தான் இவர்களுக்கு தன்னுடைய மீண்டும் அளவற்ற கருணையினாலே அருணகிரர் வள்ளலையும் நமக்கு கொடுத்தான். அங்கே இருக்கக்கூடிய கந்தபுராணத்தில் எது முக்கியமாக நமக்கு சொல்லப்பட வேண்டுமோ அதையும் கொடுக்கின்றார் திருப்புகழ் வாயிலாக. இப்படி இறைவன் வந்து நம்ம மீது இருக்கக்கூடிய கருணையினாலே மாற்றி மாற்றி எவ்வளவு எளிமையாக கொடுக்க முடியுமோ எவ்வளவு எளிதாக சுவைபட நம்ம சொல்ல முடியுமோ அப்படி கொண்டு வந்து கொடுத்தான். நேற்றுக்கு இன்னொரு விஷயமும் பார்த்தோம். ஒரு பொருள் அனுபவிக்கக்கூடிய தன்மையிலே இருக்கும் பொழுது அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பொருளானதுக்கு ஒரு பயன்பாடும் இருக்கணும். அந்த பொருளுக்கு நல்லதை செய்யக்கூடிய தன்மையும் இருக்க வேண்டும், சுவையும் இருக்க வேண்டும். சுவை மட்டுமே ஒரு பிரயோஜனம் இல்லை. விஷம் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி விஷத்தை சாப்பிட முடியுமா? ரொம்ப இதா இருக்கு, சாப்பிடறவங்க இருக்கிறாங்க. அது எந்த விஷம்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விஷத்தை எல்லாம் சாப்பிடுவார்கள். இது விஷம்தான் அப்படிங்கறதுக்கெல்லாம் ரொம்ப அழகா வல்லறான்னு பாடுவார். இப்படி விடம் என்று இருக்கக்கூடிய அந்த விஷம் என்று இருக்கக்கூடிய விஷயங்களை சுகம் என்று நினைத்து நாம் நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்குன்னு சாப்பிட முடியுமா? அது கெடுதல் அல்லவா பண்ணும். எது நல்லது பண்ணுமோ அது இனிமையானதாகவும் இருக்க வேண்டும், இனிமையாக இருக்கக்கூடியது நல்லதையும் செய்ய வேண்டும். இதுக்குதான் சொல்லுவார்கள், தேனுக்கு தேனை உதாரணமாக சொல்லுவார்கள், தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் என்று பாடுவார் மாணிக்க வாசகர். ஏன் தேனை சொல்லுவார் என்று சொன்னால், இந்த தேன் என்பதற்கு இனிமையும் உண்டு, நம்முடைய உடலுக்கு நலம் செய்யக்கூடிய தன்மையும் உண்டு. இது வெறும் இனிமை மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது, அது பிரயோஜனமே கிடையாது, ஆனா டேஸ்டா இருக்கும். சிலது கசக்கும், வேப்பம் உளுந்து சாப்பிட்டா கசக்கும், ஆனா உடம்புக்கு நல்லது. வேப்பம் உளுந்து அதுக்காக எல்லாரும் சாப்பிட்டு இருக்குமா? முடியாது. இப்ப உடலுக்கும் பிரயோஜனப்பட வேண்டும், ஆனந்தத்தையும் தரக்கூடிய சுககரமாகவும் இருக்க வேண்டும். இந்த வேதங்கள் சத்தியம்னா என்னன்னு சொல்லும் பொழுது, சத்தியமானது ஹிதகரமாக, அதான் சத்தியம் என்பது என்ன, நன்மையை செய்யக்கூடியது சத்தியம், அதுவும் இனிமை பயக்கக்கூடியதாக எது இருக்குமோ அது சத்தியம் என்று வேதங்கள் சொன்னது. அப்படி சத்தியமாகவே இருக்கப்பட்ட உண்மையாக எது சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கின்றதோ அந்த பொருளை இனிமையும் நன்மையும் தரக்கூடியதாக கந்தபுராணம் தமிழிலேயும் அதை அப்படியே சுருக்கி எடுத்த மாதிரி, எப்படி நெல்லிக்காயை கொண்டு போய் தேன்ல ஊற வச்சு எங்கெங்கு பார்த்தாலும் அந்த நெல்லிக்காயினுடைய அது நெல்லி பழத்தினுடைய தன்மையையும் தேனினுடைய இனிமையையும் மாதுரியத்தையும் சேர்க்கிறார்களோ அது மாதிரி இரண்டையும் சேர்த்து தமிழையும் கந்தனையும் சேர்த்து கந்தபுராணமாக கொண்டு வந்து நமக்கு கொடுத்தார். நம்ம பார்க்க போவது பெரும்பாலும் தமிழிலே இருக்கக்கூடிய கந்தபுராணத்தை அடியுற்றி நாம் செல்லுகிறோம். அதுக்காக காந்தத்தை எல்லாம் எடுத்துக்களே நினைத்துக் கொள்ள வேண்டாம். என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையிலே எங்கெங்கெல்லாம் முடியுமோ அந்த காந்தத்திலே இருந்து அதையும் நாம் எடுத்துக்கொண்டு பார்க்கிறோம். இங்கே கந்தபுராணம் என்று சொல்லும் பொழுது அதை ரொம்ப அழகாக பாடினார் சம்பந்த சரணாலய சுவாமிகள். போதமுரு சூதமுனி புகன்ற காந்த புகழ் கடலில், காந்தம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய ஸ்தோத்திரமாகின்ற கடலிலே, அது யார் சொன்னார்? சூத்தர் சொன்னார், சூத்த மகரிஷி சொன்னார். எல்லா தேவதைகளும் போய் கேட்டாங்களா, முனிவர்கள் எல்லாம் போய் கேட்டாங்களா, எங்களுக்கு எல்லாம் அமைதியே இருப்பதிலே நாங்க போய் அமைதியே ஒரு இடத்துல தபஸ் செய்ய வேண்டும் என்றார். என்ன பண்றதுன்னு அப்ப பிரம்மா ஒரு தர்பையை வளைத்து ஒரு வண்டி சக்கரம் மாதிரி ஆக்கி உருட்டி விட்டாராம் பூகுலகத்திலே. அது போய் எந்த இடத்திலே விழுந்ததோ, தெரித்து விழுந்ததோ, அந்த இடத்திலே நீங்கள் போய் தபஸ் செய்யலாம் என்று. அந்த இடம் தான் நைமிஷாரண்யம் என்று சொல்லக்கூடிய ஸ்தலம். அந்த ஸ்தலத்திலே போய் எல்லாரும் இருந்து சத்ரயாகம் என்று சொல்ல முடியாத அவர்கள் யாகத்தை முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து செய்யும் பொழுது வியாசருடைய சிஷ்யராக இருக்கப்பட்டவர் சூத மகரிஷி அங்கு எழுந்தருளுகிறார். எல்லா விதமான புராணங்களையும் வியாசரிடத்திலே இருந்து கற்றுக்கொண்ட சூதர் அங்கே இருக்கக்கூடிய முனிவர்களுக்கெல்லாம் இந்த புராணத்தை கொடுத்தார். அப்படி சூதமுனி புகன்ற ஸ்காந்த புகழ் கடல், கந்தனுடைய புகழ் கடலாக, அவனுடைய பெருமையையே கடலாக குடிந்திருக்கக்கூடிய அந்த கடலிலே படிந்து அதன் கட்பொருளதான அதுல இருக்கக்கூடிய உண்மை பொருளை உள்ளே என்ன இருக்கிறது என கந்தபுராணத்துல எல்லாம் பார்த்தால் எல்லா விதமான கருத்தும், வெங்கடேச பெருமாள்தான் உயர்வு, வரலட்சுமி தான் உயர்ந்து, வீரபத்ரர் தான் உயர்வு, இப்படி எல்லாம் ஒவ்வொன்றும் சொல்லிக் கொண்டிருக்கும். இப்ப கடைசியில எதுதான் உயர்வு? கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். ஆனா இதுதான் உயர்வுன்னு உள்ள உள்ளுரை பொருளாக சொல்லப்பட்டிருக்கும். அந்த உள்ளுரை பொருளை உள்ளே இருக்கக்கூடிய விஷத்தை எடுத்து படிந்து அதன் கண் பொருளதான மேதகு வன் புனல் அருந்தி அந்த கடலிலே இருக்கக்கூடிய மேகம் என்ன செய்யும், உப்பு தண்ணிய சாப்பிடும், ஆனா நல்ல தண்ணிய கொடுக்கும். உப்பா சாப்பிடாது, தண்ணியை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுகிறது. அதே மாதிரி மற்றவற்றையெல்லாம் விட்டுவிட்டு முருகப்பெருமானுடைய அந்த சரித்திரங்கள் ஆகின்ற அந்த நீரை மாத்திரம் எடுத்துக்கொண்டு, நன்னீரை மாத்திரம் எடுத்துக்கொண்டு வையமுய இந்த உலகங்களெல்லாம் விவடையும்படியாக வெய்ய துயர் பிறவியனும் வெம்மை தீர, இந்த உலகம் என்னும் சொல்லக்கூடிய பிறவிப்புனி அந்த வெம்மை இருக்கின்றதே, அது அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்லுவார், இந்திரிய தாப சபலமர வந்து நின்கழல் பெறுவேனோ என்று பாடுவார். இந்திரிய தாப சபலம் அற வந்து நின்கழல். இந்த இதோட இன்னொரு உதாரணம் பார்க்கலாம், மாணிக்க வாசகர் மாதிரி அனுபவிச்சு உதாரணம் சொன்னவர் யாரும் கிடையாது. நீங்க பார்த்திருக்கலாம், நல்லா மழை பொழிந்திருக்கும், மழை பொழிந்த பொழுது நல்லா ஈரம், அப்படியே மணல்ல ஈரம் இருக்கும், அந்த மணல்ல ஈரம் இருக்கின்ற பொழுது உள்ள இருந்து மண் புழுவானது அப்படி வெளியில வரும், சும்மா உள்ள இருக்க மாட்டானு, அது வெளியில அப்படியே வரும். வரும் பொழுது அவ்வளவு நாள் மழை அடிச்சிருந்ததுனால மரத்துல இருக்கக்கூடிய இரும்புகள் அல்ல வேற எங்க புத்துல இருக்கக்கூடிய இரும்புகள் ஒண்ணு இறை தேடி கிளம்பும் மழை விட்ட உடனே. இந்த மண்புழுவை தான் நிதானம் அப்படி தலையை தூக்கி பார்த்து மேல வரும். இந்த மண்புழுவை இரும்புகள் எல்லாம் சேர்ந்து கடிக்க ஆரம்பிக்கும். இதை வந்து இவர் சொல்லுகிறார், மாணிக்க வாசகர் தன்னுடைய இடத்திலே நீத்தல் விண்ணப்பத்திலே உதாரணமாக சுட்டி காட்டுகின்றார். என்னுடைய இந்திரியங்கள் புலனால் அலைப்புண்ட என்னை எந்தாய் விட்டெழுதி கண்டாய் என்று சொல்லுவார். எறும்பில் எறும்பிடை நாங்கூழ் என, நாங்கூழ் புழு என்று சொல்லுவார்கள் அந்த புழு. புழு என்ன, நானே பார்த்து இருக்கிறேன், பாம்பே அடிபட்டு கிடக்கும் பொழுது எறும்புகள் எல்லாம் அதை தின்னும். அட, நாமே அடிபட்டு கிடந்தால் எறும்புகள் நம்மை சாப்பிடும். எறும்புகளுக்கு அப்ப வலிமை அதிகம், நமக்கு அப்ப வலிமை இருக்காது. இப்ப நம்ம எறும்பு தேய்க்கலாம், அப்ப அது எறும்பு நம்ம கடிக்கும். அது எவ்வளவு துடிக்கும் இந்த பிராணின்னு பார்க்கணும். யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம், இந்த புலன்கள் என்ற சொல்லக்கூடிய எறும்புகளினாலே நான் துன்புறுகிறேன். நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியாது. உடல் அவஸ்தையே இப்படி இருந்தா மனசுல இருக்கக்கூடிய அவஸ்தை எப்படி இருக்கும்? உடல் அவஸ்தையை விட மனசு அவஸ்தை ரொம்ப கஷ்டம். அதுதான் பாதி பேருக்கு பிரச்சனையே. உடல் அவஸ்தை கூட எப்படியோ கட்டப்பட்டு அவங்க இருந்துடலாம், என்னால முடியும் அப்படின்னு இருக்கலாம். ஆனா மனது துன்புறும் பொழுது ஒன்றுமே செய்ய முடியாது. மனது துன்புற காரணம் என்ன? புலனால் இரும்பிடை நாங்கூழ் என புலனால் அலைப்புண்டைய என்னை எந்தாய், அந்த புலன்களினாலே கதுவப்பட்டு கடிக்கப்பட்டு இந்த நாங்கூழ் புழு போலே மனமானது துன்புறுகிறது. இந்த இந்திரிய தாப சபலம் அற, அதைத்தான் அருணகிரிநாதர் சொல்லுவார். அதையே இங்கே சொன்னார், வையமுயே வெய்ய துயர் பிறவி எனும் வெம்மை தீர. இந்த பிறவியிலே இந்திரிய தாபங்களினாலே, இந்திரியங்களாகின்ற புலன்களாகின்ற எறும்புகளினாலே கடிப்புண்டு அலைப்புண்டு துன்பப்படுகின்ற எங்களுடைய வெம்மை தீர துயர் தீர, தாதவள் பூம்பொழில் காஞ்சி குவட்டில் ஏறி, காஞ்சி என்கின்ற மலை மீது ஏறி, சலதி அமுதினை நிகர் செல் அமழ செந்தமிழதான, காதை காதல் மழை பொழிந்த அருட்கொண்டலான கச்சியப்பன். அப்படி மேகம் மாதிரி உருவகப்படுத்துகிறார் கச்சியப்பன் இவரை சம்பந்த சரணாலய சுவாமிகள். அங்கே வந்து அமுத மழை பொழிகின்றாராம், கந்தபுராணம் என்று சொல்லக்கூடிய அமுத மழையை பொழிகின்றாராம். அந்த அமுத மழையானது நாம் உய்வதற்காக, இந்த உலகத்திலே நாம் அடையக்கூடிய துன்பங்கள் எல்லாம் தீருவதற்காக இதை உபதேசம் செய்தார், நமக்காக சொன்னார் என்று பாடுவார். இதை பார்க்கும்பொழுது இலங்கையிலே அவர்களெல்லாம் நித்தியமும் பாராயணம் ஓதுவதாக, கந்தபுராண பாராயணங்களை முற்றோதுதல் போதே செய்கிறார்கள் அப்படிங்கிற விஷயங்களும் நமக்கு தெரியும். நம்ம இந்த கந்தபுராணம் கந்தசேஷ்டி தவிர வேற எப்பவும் கந்தபுராணம் நினைச்சு கூட பார்க்கறது கிடையாது. இல்லை ஏதாவது ஞாபகம் வருது, நேயர்களுக்கு சொல்லலை. காரணம் என்னன்னா, நீங்கெல்லாம் கந்தபுராணம் படிச்சிருப்பீங்க. ஆனா படிக்காதவர்களெல்லாம் எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர்களும் உண்டு. இங்க ஏதாவது சினிமாவில பார்த்தா உண்டு, இட்ட டிவியில சீரியலா வந்தா தான் நம்ம சாமியை கூட பார்க்க போறோம். இல்லை நான் அதையும் பார்க்க போறது கிடையாது. ஆனா கந்த புராணம் நமக்காகவே கொடுக்கப்பட்ட புராணம், நமக்காகவே. அந்த தேனியானது எப்படி ஒவ்வொரு லட்சக்கணக்கான மலர்களிலே இருந்து துடி துடியா சொட்டு சொட்டா எடுத்து ஒரு பெரிய தேனை தேன்கூட்டிலே தேனை கொண்டு வந்து கொடுக்கிறதோ, அது மாதிரி தமிழ் சொற்கள் என்கின்ற பலவிதமான சொற்களை சேர்த்து அந்த கூட்டுல இறைவனுடைய அருள் என்று சொல்லக்கூடிய அந்த இரு தாமரை சரணத்திலே இருந்து தேனாகின்ற அந்த திருவடி தாமரைகளிலே இருந்து வரக்கூடிய அருளை நமக்கு தேனாக கொண்டு வந்த கந்தபுராணம் என்று சொல்லக்கூடிய கூட்டுக்குள்ளே தமிழ் சொற்களுக்குள்ளே கொடுத்திருக்கின்றார் கச்சியப்ப முனிவர். இது எப்படி கொடுத்த, இது எப்படி இந்த இடத்துல இவருக்கு கொடுக்கப்பட்டது? ஒவ்வொரு சமயத்திலேயும் ரொம்ப வெயிலா இருந்தா மழை வரும் சார் அப்படிமோ, அதே மாதிரிதான் இந்த உலகத்துல வந்து கடவுளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்குல போய்கொண்டிருந்த பொழுது இறைவன் யாரையாவது ஒருவரை பிறப்பிக்கிறான், அவதரிக்க செய்கிறான், அவர் மூலமாக தன்னுடைய திருவருளை கொடுக்கிறான். நமக்கு இப்ப யாராவது இல்லேன்னு நினைச்சீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு தப்பு பண்ணலன்னு துயரணும் இல்ல, பரவாயில்ல இன்னும் கெடுறதுக்கு இன்னும் எவ்வளவோ இது இருக்கிறது, இடம் இருக்கிறது நம்ம கெட்டு போறதுக்குன்னு. அந்த அளவுக்கு நடந்தால் மட்டுமே இறைவன் என்ன செய்கிறான், ஆக ரொம்ப கட்டப்படுகிறார்களே என்று சொல்லி நமக்காக ஒருவரை அனுப்புகிறான். தொண்டை நன்னாட்டிலே காஞ்சிபுரம் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய காஞ்சி மூதூரிலே காளத்தியப்ப சிவாச்சாரியாருக்கு மகனாக கச்சியப்ப சிவாச்சாரியார் அவதரிக்கிறார். பிறந்து அவருக்கு வேதாபியாசங்கள் எல்லாம், ஆகமங்கள் புராணங்கள் எல்லாவற்றையும் கற்று அவருக்கு சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாத்யாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான விஷயங்களை நடத்தி முடித்து இதுக்கு பலன் என்ன, நான் எல்லா வேதங்கள் புராணங்கள் கற்றேன், தமிழ் படித்தேன், ஆங்கிலம் படித்தேன், சமஸ்கிருதம் படித்தேன், என்ன பிரயோஜனம், கற்றதனால் ஆய பயன் என்கொள், வாலறிவன் நற்றால் தொழாரியனின் என்று சொல்லும்படியாக இறைவனை தொழ வேண்டும், அந்த தொழுவதற்கு தான் இது பயன்பட வேண்டும். இவருக்கு அது பயன்பட்டது. கஞ்சியிலே குமரகோட்டத்திலே முருகப்பெருமானுக்கு எப்பொழுதும் பூஜை செய்யும்படியாக இவருக்கு நியமிக்கப்பட்டார். குமரகோட்டத்திலே பூஜை செய்து கொண்டு வருகிறார். ஆனா அவருக்கு ஒரு பெரிய மனத்திலே வருத்தம் இருந்தது. ஸ்காந்தம் இவ்வளவு பெரிய விஷயங்களை சொல்லுகிறது, ஆனா எல்லாரும் இது இல்லை அது இல்லைன்னு அதில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை எடுத்துக்கொண்டு எது உயர்ந்த விஷயமாக உயர் பொருளாக இருக்கிறதோ அதை விட்டுட்டு எல்லாத்தையும் இவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களே அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தம் இருந்தது. முருகப்பெருமானத்திலே பிரார்த்தித்துக் கொண்டே வருகிறார், என்னால ஏதாவது என் கடன் பணி செய்து கிடப்பதை ஏதாவது ஒரு பணி என்னாலே செய்ய முடிய வேண்டும் என்று சொன்ன இறைவா உன்னுடைய அருளாலே என்னை உனக்கு கருவியாக்கி கொண்டு ஏதாவது செய்து கொள் என்று சொல்லும்படியாக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தார்.